لا يتوضا رجل فيحسن الوضوء فيصلي. ஒரு மனிதர் உது செய்தால், அந்த உதுவை சரியாக செய்து கொண்டால், அவருக்கும் அவருடைய தொழுகைக்கும் இடையில் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஒருவர் நிறைவா செஞ்சுட்டு பருவான தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுதால், அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாவற்றையும் கபரல்லாஹு லஹு குபுஹு, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு.
இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري கணேசுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தஹாரா சுத்தம் செய்தல், வுது எடுத்தல், இந்த விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தொழக்கூடியவருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அவசியம் என்பதை அல் குர்ஆனிலிருந்தும் அல் ஹதீஸிலிருந்தும் நாம் அறிய வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபஸ்லூ வுஜூஹக்கும் வ அய்தியக்கும் மினல் மராஃபிக் وامسحوا برؤوسكم وارجلكم الى الكعبين. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால், அதாவது நீங்கள் தொழுவதற்கு நாடினால், ஃபம்சிலு நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் உங்கள் முகங்களை, உங்கள் கரங்களை முழங்கைகள் வரை, உங்கள் தலைகளுக்கு நீங்கள் மஸ்ஹ் செய்யுங்கள், உங்கள் கால்களையும் கரண்டை கால்கள் வரை கழுவிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் தொழக்கூடியவர் கண்டிப்பாக ஒவ்வொரு என்ற இந்த அமலை, அதற்கு முன்பாக ஒவ்வொரு என்ற இந்த சுத்த முறையை அவர் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஒரு முறைக்குத்தான் ஒவ்வொரு என்பதாக சொல்லப்படுகிறது. கவனிங்க, ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டாலோ, அல்லது மலம் கழித்து விட்டாலோ, அல்லது நன்கு ஆழ்ந்த தூக்கம் அவருக்கு ஏற்பட்டு விட்டாலோ, தூக்கம் என்று சொன்னால் படுத்து தூங்குவது, உட்கார்ந்த நிலையில் தூங்கினால் அது ஒவ்வொரு முடிக்காது. நன்கு படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டால், அல்லது காற்று அவருக்கு வெளியாகிவிட்டார், அப்ப சிறுநீர் கழித்து விட்டாலோ, பணம் கழித்து விட்டாலோ, நன்கு அயர்ந்து படுத்து தூங்கிவிட்டாலோ, அல்லது காற்று வெளியாகிவிட்டாலோ, இதனால் அவர் தொழுகைக்குரிய சுத்த நிலையை அவர் இழந்து விடுகிறார். இந்த செயல்களுக்கு பிறகு அவர் தொழுகையை நாடினால் அதற்காக அவர் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்ப இதிலிருந்து நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று இந்த நான்கு காரியங்களையும் நாம் சொல்லலாம். சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, காற்று வெளியேறுவது, அல்லது கீழே படுத்து அயர்ந்து நிலை மறந்து தூங்கிவிடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم لا تقبل صلاة من أحدث حتى يتوضأ. யார் ஒருவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ, யார் ஒருவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் ஒவ்வொரு செய்கின்ற வகை. யார் ஒருவர் ஹதஸ்
செய்துவிட்டாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் வுது செய்து கொள்கின்றவரை கால ரஜுலும் பின் ஹதரமோத், யமன் நாட்டில் உள்ள ஒரு ஊர், அந்த ஊரிலிருந்து ஒரு மனிதர் ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் அப்போது அமர்ந்திருந்தார். மல் ஹதசு, மன்னிக்கிறோம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது அவங்களுடைய சபையில அந்த மனிதர் உட்கார்ந்திருந்தார். யாரு? யமன் நாட்டிலிருந்து அந்த ஹதரமோத் என்ற ஊர்ல உள்ளவர். அவரு, யா அபா ஹுரைரா, மல் ஹதஸ், இந்த ஹதஸ் ஏற்பட்டு விட்டால், ஒருவர் ஹதஸுடைய நிலைக்கு வந்து விட்டார் என்று சொல்கிறீர்களே, அதற்கு என்ன விளக்கம், ஹதஸ் என்று என்ன சொல்கிறீர்கள்? ஏன் அரபியில ஹதஸ் என்றால் அதற்கு நேரடி அகராதி மொழி பொருள் ஒரு செயல் என்று சொல்வது, புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு செயலுக்கு ஹதஸ் என்று சொல்லப்படும். அப்ப மார்க்கம் என்ன சொல்கிறது, ஹஜத் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறது என்பதை நம்ம சரீரத்தில் இருந்ததுதான் கேட்க முடியும். அப்ப அபுஹுரைரா அனுபவர்கள் சொன்னார்கள், சப்தம் இல்லாமலேயோ அல்லது சப்தத்தோடையோ காற்று வெளியேறுவது, இதற்கு ஹஜத் என்று சொல்லப்படும் என்று ஒரு விளக்கத்தை அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்றார். புரியுதுங்களா? ஏன் பொதுவா சிறுநீர் கழிக்க போறதுனால, மலம் கழிக்கிறதுனால, இதனால ஒது முறிந்துவிடும் என்பதை அந்த கேட்ட தோழர் தெரிந்து வைத்திருக்கலாம். புரியுதுங்களா? அல்லது அறிந்து வச்சிருக்கலாம். இப்ப அது போக ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே அந்த தோழருக்கு சொல்கிறார்கள். அதாவது நீங்க மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு ஒது முறிஞ்சுவிடும் என்பதல்ல, நீங்க அங்க போகாமலேயே உங்களுக்கு காற்று பிரிந்து விட்டாலும் உங்களுக்கு ஒது போயிடும், தொழக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், தொழுகைக்கான சுத்த நிலை சுத்த நிலையில் நீங்கள் இல்லை, எனவே நீங்க திரும்ப புதுசா சுத்தம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் கவனிச்சுக்கிட்டீங்க, புரியுதா உங்களுக்கு? அடுத்த விஷயம், இந்த மலம் ஜலம் கழிக்கிறதுனால நமக்கு ஒது அவசியம், அதாவது அதற்கு பிறகு நம்ம தொழுவதாக இருந்தால் அதற்கு என்ன ஹதீஸு? அதையும் புகாரி பதிவு செய்யறாங்க. முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சுய தேவைக்காக வேண்டி சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவைக்காக வேண்டி சென்றார்கள். அதற்கு பிறகு அந்த சுய தேவையை முடித்துக் கொண்டு வந்த போது அவர்கள் உது செய்வதற்காக நான் அவர்களது உதுவுடைய தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்தார்கள், அதற்கு பிறகு தொழுகைக்காக வந்தார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு மனிதர் மலம் ஜலம் கழிக்க சென்று விட்டால் அதற்கு பிறகு தொழுகைக்கு அவர் வருவாரேயானால் கண்டிப்பாக அவர் உது செய்து விட்டுத்தான் வர வேண்டும். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து உங்களுக்கு மலம் ஜலம் கழிப்பதும் ஒதுவை முறித்துவிடக்கூடிய செயல் அல்லது ஹதத்துடைய செயல் என்பதை தெரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்ததாக ஒன்று இருக்கு. இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், பாடத்துக்கு தலைப்பு அவங்க தூக்கத்தினால் ஒது செய்வது என்று அந்த பாடத்துக்கு அவங்க தலைப்பு போடுறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال العين بكاء السهي فمن نام فليتوضأ. கண் நம்முடைய அந்த இருப்பின் கடிவாளமாக இருக்கிறது, கட்டப்பட்ட கயிறாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் அவர் உதவு செய்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். என்ன அர்த்தம்? புரியுதா புரியல? இங்க பாருங்க, நம்முடைய உடல்ல இந்த வயசில் இருக்கக்கூடிய குடல், மலக்குடல் இருக்கா இல்லையா, அதனுடைய ஒரு பயில இருந்தா காற்று வெளியே, சரியா? நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த குடலுடைய வாய், குடல் வாய் வாய் இருக்க வெளியே முடியாது, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. புரியுதா? காற்று வெளியேறுவதும் வெளியேறக்கூடிய காற்றை தடுப்பதும் நம்முடைய மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. சரியா? ஒரு மனுஷன் தூங்கிட்டான் வச்சுக்கோங்க, அவனுடைய அந்த கண்ட்ரோல் அவனுடைய கையை விட்டு அவனுடைய நினைவை விட்டு பிரிஞ்சு வெளியே போயிடும். அப்ப தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காற்று வெளியேறும், அது அவனுக்கு மனிதனுக்கு தெரியாது, வெளியேறிச்சா இல்லையான்னு தெரியாது, வெளியேறவும் செய்யலாம் வெளியேறாமே இருக்கலாம். எப்ப நமக்கு தெரியலையோ, புரியுதா? ஏன்னா நம்முடைய நினைவு நம்முடைய ஞாபகம் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் வெளியேறிச்சா இல்லையாங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். எப்ப தூங்கிட்டோமோ அதுக்கு அப்ப வெளியேறுவதற்குண்டான சத்தத்தோடைய சத்தம் இல்லாமலேயே வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். நல்ல கவனியம். அப்ப ஆகவே தூக்கம் என்பது, நல்ல கவனிங்க, தூக்கம் என்பது நம்முடைய அந்த காட்சி காற்று பிரியக்கூடிய வழியை வழியினுடைய அந்த அதனுடைய பிடிபாடு, அதை அந்த தூக்கம் என்பது நம்முடைய அந்த சக்தியிலிருந்து எடுத்து விடுகிறது. நம்ம தூங்குவதால அந்த நினைவு அந்த ஆற்றல் நம்ம விட்டு போயிடும். அப்ப எனவே தூக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறிவதற்குரிய காரணங்கள் ஒரு காரணமாக ஆக்கினார்கள். இப்ப நேரடியா பார்க்க போனா தூக்கம் என்பது ஒரு முறிவதற்குரிய காரணமா இல்லை. இப்ப உட்கார்ந்து தூங்குறாரு, அவருடைய இருக்கை நல்ல பூமியில உறுதியா அமையப்பட்டிருக்கிறது, காற்று அப்ப வெளியேறுமா? வெளியேறுவதற்குன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. இரண்டாவது உட்கார்ந்து தூங்கும் போது அவர் ஓரளவுக்கு பாதி சுய நினைவுல இருப்பார், புரியுதா? எப்ப தன்னுடைய விழாவை பூமியில் வைத்து மொத்தமாக படுத்து விடுகிறாரோ அப்ப அவருடைய சுய நினைவு அவரை விட்டு மறைந்து விடுகிறது. இரண்டாவது அவருடைய காற்று வரக்கூடிய அந்த குடல் வாயுவும் அவருடைய கண்ட்ரோலை இழந்து விடுகிறது. அப்ப ஆகவே காற்று வெளியேறியும் இருக்கலாம் வெளியேறாமலும் இருக்கலாம், புரியுதா? இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தையே ஒது போவதற்குரிய ஒரு காரணமாக ஆக்கிவிட்டார்கள். ஏன் தூங்கிட்டார்ன்னு சொன்னா என்ன நடந்தது என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாது, வெளியேறவும் செய்திருக்கலாம். ஆகவே தூக்கத்தையே ஒது முறிவதற்குரிய ஒருவருடைய நிலை அவருக்கு இழப்பதற்குரிய ஒரு காரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப இந்த கூறப்பட்ட ஹதீஸுகளில் இருந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தோமா இல்லையா, மொத்தம் மூன்று ஹதீஸ் பார்த்தோம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஹதத் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் உதவு செய்து கொள்கின்றவரை. அப்ப இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய சபையில இருந்த ஹதரமூத்துடைய மனிதர் ஒருவர் கேட்கிறாரு, யார் அபூ ஹுரைராவே, ஹதத் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அபூ ஹுரைரா விளக்கம் சொல்கிறார்கள், காற்று பிரிதல், அது சப்தமான காற்றாக இருக்கட்டும் அல்லது சப்தம் இல்லாத காற்றாக இருக்கட்டும். அடுத்த ஹதீஸ்ல முகீரா இப்னு ஷுஅபா மூலமா அறிவிக்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்தளம் கழிப்பதற்காக சென்று விட்டு வரும் பொழுது நான் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்ற அவர்கள் உது செய்து விட்டு தொழுகைக்கு வந்தார்கள். அப்ப எப்பெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்தளம் கழிக்க சென்றார்களோ அதற்கு பிறகு அவர்கள் உது செய்யாமல் தொழுகைக்கு வரவே இல்லை. உது செய்யாமல் தொழுகைக்கு வருவது கூடுமாக இருந்திருந்தால் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை செய்து காட்டி இருப்பார்கள். உது இல்லாமலும் தொழுவது அனுமதிக்கப்பட்டது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு தொழுகைக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனத்தளம் கழிக்க சென்றதற்கு பிறகு உது செய்யாம தொழுதார்கள் என்பது இல்லவே இல்லை. உது செய்வதற்குரிய தண்ணி கிடைக்கவில்லாத நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவுக்கு பதிலாக அல்லாஹ்வின் கட்டளையாகிய தயம்மை செய்துதான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து கண்டிப்பா உது என்பது தொழுகைக்கு பருந்து, அது மலந்திரம் கழிப்பதால் அந்த உது முறிந்து விடுகிறது. மலந்திரம் கழித்ததற்கு பிறகு தொழுகைக்கு வருவதாக இருந்தால் கண்டிப்பா உது செய்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து நான்காவது, தூக்கத்தால் உது முறியும் என்பதற்கு இப்னு மாஜா ரழியல்லாஹு இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹாபி அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கிறார்கள். அல்லைனு விக்கா உஸ்தஹி, இந்த கண் அந்த காசு பிரியக்கூடிய அந்த பையனுடைய அல்லது அந்த இருக்கையினுடைய இருக்க கட்டக்கூடிய ஒரு கயிறாக இருக்கிறது. எப்போது நீங்கள் தூங்கி விடுவீர்களோ உது செய்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் தூங்கி விடுவாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தூங்கிவிட்டால் காற்று பிரிவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் தூக்கத்தையே உது முடிவதற்குரிய காரணங்களில் ஒரு காரணமாக நிறுத்திவிட்டார்கள். சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப தூங்கினால் உது முடியாது என்று சொன்னீர்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால், அதற்கு ஒரு ஆதாரம் இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறார். அந்த முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு இமாம் நவவி தலைப்பு போடுறாங்க. அந்த தலைப்பு எப்படி எழுதுகிறார்கள்? அத்தலீல் அலா அன்ன நௌமல் ஜாலிஸி லா யன்குதுல் வுதூஅ. உட்கார்ந்து தூங்குபவருடைய தூக்கம் வுதுவை முறிக்காது. புரியுதா? ஹதீஸ் என்ன? கதாதா கூறுகிறார், நான் அனசிடத்திலே கேட்டேன், கூறுகிறார், கால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யனாமூன தும்மா யுஸல்லூன வலா யதவம்மவுன். கால குல்து சமிஅதுஹு மின் அனஸ் கால இ வல்லாஹ். இங்க பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் பள்ளிக்கு தொழ வரும் பொழுது தூங்கிடுவாங்க. பள்ளிக்கு தொழ வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வருவதற்கு முன்பாக இந்த சஹாபாக்கள் தூங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே காமத்து சொல்லப்படும், தொழுகை நடக்கும். இந்த சஹாபாக்கள் எழுந்து தொழுவார்கள், அவங்க திரும்ப போய் உது செய்ததில்லை. ஒரு சில விஷயங்களை இந்த ஹதீஸ்ல கவனிக்கும். எப்படி? வக்து வந்தவுடனே அதான் சொல்ல வேண்டும் என்று அந்த அதான் சொல்வதற்குரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு கட்டளை. அவங்க அந்த வக்து சரியா கவனிச்சு அதான் சொல்லிடுவாங்க. இப்ப நம்மள மாதிரி கிடையாது யாரு? சஹாபாக்கள். நமக்கு என்ன, வாழ்க்கையில நிறைய வேலை இருக்கு, அதுல நம்ம ஃப்ரீயா இருந்தா தொடங்குவோம். என்ன இப்படி ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் எப்படி தொழுகணும்? கண்டிப்பா எப்படியும் தொழுதா பிரச்சனை இல்லை, தொழுகணும் கண்டிப்பா. ஆனா எப்படியோ எப்ப நமக்கு வசதி கிடைக்குதோ அப்ப நம்ம வந்துடுவோம், வருவோம், லேட்டாவோ முன்னையோ பின்னையோ வருவோம். இப்படி ஒரு கூட்டம். இன்னும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்களை நீங்க அடுக்கிட்டே போலாம். சஹாபாக்கிட்ட ஒரே கூட்டம் தான். அவங்கள்ட்ட என்ன கூட்டம்? வாழ்க்கையே தொழுகிறதுக்காக தான். அவங்களுடைய அந்த சிஸ்டம் எப்படி புரியல? நான் சொல்றது வாழ்க்கையே தொழுவது தான். தொழுவது போக மிச்சம் இருந்தா நேரம் இருந்தா வேலை பார்ப்பாங்க. தொழுதுக்கு போக மிச்ச நேரம் இருந்தா வேலை பார்ப்பாங்க. நம்ம வேலையெல்லாம் போக மிச்ச நேரம் இருந்தா தொழுவையும் பார்க்கலாம். அவங்க என்ன செய்வாங்க? தொழுகையை எப்படி தொழுவதுமோ அப்படி தொழுதுவாங்க. அதுக்கு மிஞ்சிய நேரத்தில் எவ்வளவு வேலை செஞ்சு என்ன கிடைக்குமோ அதை வாங்கிப்பாங்க. நம்ம இப்படி எவ்வளவு அதிகமா செஞ்சு அதுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கடைசியில் குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச கதையில தொழுகைய பிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குரங்கிட்ட ரெண்டு பூனை போடுச்சான், மூணு ஆபத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சரியா பங்கு வச்சு கொடுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குரங்கு இது ஒரு பெரிய விஷயம் சொல்லி ஒரு தராசு கொண்டு வர சொல்லி என்ன ஒரு ஆபத்துக்கு இப்படி படித்தான், ஒரு ஆபத்துக்கு இப்படி படித்தான். புரியுதா? அப்புறம் ஆப்பருக்கு என்ன ரத்தம் பாதுகாப்பு பொண்ணுங்க, அதை வேகமா எடுத்து தூக்கி போட்டுதான், இப்படி பிடிச்சி தூக்கி போட்டுதான். எப்படி இருக்கும்? குட்டக்க மட்டும் ஏறும்ல அப்படின்னு சொன்ன உடனே கீழே இறங்கினதுலேருந்து வேகமா பாதி எடுத்து வயலில் போட்டுச்சான். அப்புறம் இந்த பக்கம் போட்டுச்சான். இப்படி பிச்சு 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 ரெண்டு தட்டில் வந்து ஆபத்தையும் காலி போட்டுச்சு அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏமாத்துறோம் உனக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சோம்? பொண்டாட்டி புல்ல குடும்பம் தொழில் வேலை சந்திப்பு டீ குடிக்கிறது சுத்துறது எல்லாத்தையும் நேரத்தை கொடுத்துட்டு கடைசியில் மிச்ச பிஞ்சி தொழில் கொடுக்கலாம்னு வச்சிருந்தோம். ஆனால் அதுவும் இல்லாம அந்த பாதுகாக்கிறது விஷயத்துக்கு வருவோம். என்ன நான் கூற வந்திருந்தால், அப்ப சஹாபாக்கள் முதல்ல தொழுக, அதுக்கப்புறமா மந்திர அளவம். அப்ப அவர்களுடைய பண்பாடு எப்படின்னா, அதான் சொல்வதற்கு முன்பே அந்த வக்தை எதிர்பார்த்தே பள்ளிக்கு பாதிக்கிற வந்துருவாங்க. எப்படி லோகருடைய வக்து வரப்போதான் தெரியுமா இல்லையா, அதை எதிர்பார்த்து பாதி பேர் பள்ளிக்கு வந்துருவாங்க. அசர் வரப்போதான் தெரியுமா இல்லையா, அதை எதிர்பார்த்து பாதி பேர் பள்ளிக்கு வந்துருவாங்க. அடுத்து எப்ப பிலால் ஏறி அல்லாஹ்னு ஆரம்பிக்கிறாரோ அப்ப மூணு பேரும் வந்துருவாங்க. யாரும் வீட்டுல பெண்களை தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆண்கள் எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் கடைசியில் அந்த இக்காமத்துக்கு கொஞ்சம் கடைசி கொஞ்சம் முன்னாடி புரியுதா, பெண்கள் எல்லாம் கடைசியா வந்துருவாங்க. அப்ப ஆண்கள் எல்லாம் முன்னாடி செப்பில் இருப்பாங்க, பெண்கள் கரெக்டா இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க. ஒரு ஆண் கூட பின்னாடி தங்கி இருக்க மாட்டாரு. ஏன்னா ரவிசுல்லாவுடைய காலத்துல மஸ்ஜிதுல பெண்களுக்குன்னு தனி ஒரு தடுப்பு பகுதி கிடையாது. அல்லது இப்ப நம்ம வச்சிருக்கிற மாதிரி திரை போட்ட இந்த பகுதியும் கிடையாது. அவங்க காலத்துல ஆண்கள் முன்னாடி இமாம் ஓட்டி இருப்பாங்க, ஆண்களுடைய தப்பு முடிஞ்சவொன்னு பெண்கள் அப்படியே தப்பு ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆண்களுடைய தப்புல மோசமான தப்பு கடைசி தப்பு, பெண்களுடைய தப்புல மோசமான தப்பு முதல் தப்பு. ஏன்னா ஒட்டி இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருந்ததுனால. அதாவது என்ன இருக்கு மோசமான தப்புனா, ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதுங்களா, தொழுகைக்கு வரக்கூடிய நீங்க ரொம்ப பேணுதலா இருக்கணும், புரியுது. என்ன நம்ம இப்படி சுஜூது போகும் பொழுது இந்த ரெண்டு கை கடையில இருந்து நம்முடைய கண்ணை திறந்து பார்வை இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சுன்னா முடியுமா முடியாதா, அடுத்து சுஜூது பண்ணும்போது பார்க்க முடியும். அதே போல பின்னாடி சொப்புல உள்ளவங்க, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளை பார்க்கறதா இருந்தா ஈஸியா அவங்க பார்த்துடும். அப்ப பார்வையை கீழ் தாழ்த்தி வைத்து தொழுகையில கவனமாயிருங்க, புரியுதா. நபிசுல்லாவிஸ்லம் எப்படின்னா, அவங்க காலத்தில் இந்த 10 நிமிஷம் கழிச்சு இக்காமத்து, 15 நிமிஷம் கழிச்சு இக்காமத்து, அப்படி இந்த டைமிங் தான் எழுதிப்படப்பட்டிருக்காங்க. நபிசுல்லாவிஸ்லம் எப்ப வீட்டில இருந்து திரையை திறந்துட்டு வருவாங்களோ அதை பார்த்தோட காம சொல்லுவாங்க, புரியுதா. சஹாபாக்கள் முன்னாடி வந்துருவாங்க, எவ்வளவு தொழுதிருப்பாங்க, நிஸ்புல்ல பாதி இரவுல இருந்து எழுந்திருச்சு, அப்புறம் அப்படியே தொழுதுட்டு இஸ்திக்பார் செஞ்சுட்டு இருப்பாங்க, சுமூக அதானுக்கு பிறகு சுனத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. தூக்கம் மெய்க்குமா மெய்க்காதா சொல்லுங்க. அந்த மாதிரிதான் அவருக்கு தூக்கம் வந்தோம். இப்ப நம்மள மாதிரி கிடையாது, எப்படி ஜும்மாவுக்கு வர்றதே தூங்குறதுக்காக, அந்த சொல்லுத்தா தூங்குறதுக்காக அப்படி கிடையாது. அவங்க இமாதத்திலேயே நீண்ட நேரம் இருந்ததுனால இருக்கிறதுனால தூக்கம் வந்தோம். அப்ப அந்த மாதிரி சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தூக்கம் வந்தோம். இது குறிப்பா எப்ப ஏற்படும் அப்படின்னா, பஜ்ருடைய தொழுகையிலும் இஷாவுடைய தொழுகையிலும். அவங்களை பொறுத்த வரைக்கும் மகரி போல துன்யா வேலை முடிஞ்சிருச்சு. நமக்கு இன்னைக்கு மகரி பிறந்தா ஆரம்பிக்கும், நம்ம முசிபத்து துன்யாவ மகரி பிறந்த ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அப்படி கிடையாது, மகரி தொழுகைக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க, மகரி தொழுகை வரும் பொழுது ஃப்ரீயா மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க, தொழுதுட்டு அப்படியே இருப்பாங்க, மகரிக்கு பாங்க சொல்லப்படும், மகரிக்கு தொழுதுவாங்க, அப்புறம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, இப்பாது கிருத்துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் இஷாவுடைய பாங்க சொல்லப்படும். ரசூல் சல்லா அலைஹி இஷாவுடைய ஜமாத்தை மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க, ஏன்னா அதுக்கு பிறகு நேரம் போய் தூங்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி நேரத்திலேயே அவங்க தூங்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. அதுதான் அனுப்புறாங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் வருவாங்க, துறையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படியே தூங்கிடுவாங்க. ரசூல் சல்லா அலைஹி வருகை எதிர்பார்த்து அதற்கு பிறகு அவர்கள் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் வந்தோட காம சொல்லப்படும், எந்திரிச்சு தப்பீர் கட்டி சொல்லுவாங்க. அவங்க திரும்ப ஒன்றும் செஞ்சதில்லை. இந்த இடத்துல எந்த தூக்கத்தை சொல்றாங்க, அனுசரதி இல்லாமோ உட்காந்து தூங்குறது. தொழுகை எதிர்பார்த்திருக்கிறது, உட்கார்ந்து இருப்பாரா, வெட்டப்பட்டு திராணி போட்டு படுத்திருப்பாரா, உட்கார்ந்து தூங்குவார். அதுதான் இமாம் கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் முஸ்லிம் உடைய ஹதீஸுக்கு தலைப்பு போடுறாங்க, உட்கார்ந்து தூங்குபவருடைய தூக்கம் ஒதுவை முறிக்காது என்று. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க, உக்கிமத் ஸலா வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாஜி ரஜுலன் ஃபலம் யஸல் யுனாஜிஹி ஹத்தா நாம அஸ்ஹாபுஹு ஃம்மா ஜாஅ ஃஸல்லா பிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வராங்க, காமத் சொல்லப்பட்டுச்சு, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்தார், குறுக்க வந்துட்டு யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க, காமத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கீழே உட்காந்து திரும்ப தூங்கவே ஆரம்பிச்சுறாங்க. நல்ல தூங்கினார்கள். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்கள் யாருமே வுது செய்யல. புரியுதா? அப்ப இந்த ஹதீஸில் இருந்தோ நமக்கு தெரிய வருகிறது, உட்கார்ந்து தூங்குவதால் அல்லது நின்று கொண்டு தூங்குவதால் வுது புரியாது என்று. அப்ப நம்ம ஒருவருடைய பாடத்தை பற்றி படிக்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, தொழுகைக்காக வுது அவசியம் என்று சொல்லும் பொழுது அந்த வுதுவுக்குரிய செயல் என்ன? ஹதஸ். ஹதஸ் ஏற்பட்டுவிட்டால் வுது செய்ய வேண்டும். வுது செய்தவருக்கு ஹதஸ் ஏற்பட்டால் வுது முடிந்துவிடும். ரெண்டுத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஹதஸ் என்றால் என்ன என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹதஸ் என்றால் இந்த நான்கு விஷயங்கள். அப்ப இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வரலாம், பெண்களை தொட்டாலோ புரியுதா உது முடியாது என்ற விஷயம், வாந்தி எடுத்தா உது முடியாது என்ற விஷயம், ரத்தம் வெளியேறிட்டா உது முடியாது என்ற விஷயங்கள் இதிலிருந்து நமக்கு தெரிய வந்துடும். புரிஞ்சுங்களா? இந்த நான்கு விஷயங்கள் தான் பெரும்பாலான சஹீஹான ஹதீஸுகள் இருந்து உதுவை முடிக்கக்கூடிய செயல்களாக புரியுதா நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து பாருங்க, நம்ம அதிகமானவர்களுக்கு இந்த உது என்பதும் ஒரு இபாதத்து, இதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு என்பது தெரியாது. அல்லாஹ்வுடைய இந்த தீன்ல உதுவுக்கு ரொம்ப பெரிய மகிமை சிறப்பு இருக்கு. உது என்பது சும்மா ஏதோ தண்ணியை ஊற்றி நம்ம கைகாலம் நம்ம அழுக்கா இருக்கிற கைகால சுத்தம் பண்ணிட்டு வர்றோம் அப்படி கிடையாது. உது என்பது ஒரு இபாதத்து. உது என்பது அது ஒரு இபாதத்து. அதற்காக அவருக்கு நன்மைகள் இருக்கிறது. புரியுதா? அந்த நன்மைகள் சம்பந்தமா வரக்கூடிய சில ஹதீஸுகளை பார்த்துட்டு அடுத்து ஒதுவனுடைய சட்டத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு அமலுக்குரிய நன்மைகள் உங்களுக்கு தெரிய வருமோ, எந்த அளவு ஒரு அமலுக்குரிய நன்மைகள் உங்களுக்கு தெரிய வருமோ அந்த அளவு அந்த அமலை இன்ஷா அல்லாஹ் நாம் சரியா செய்வதற்கு முயற்சிப்போம். இரண்டாவது, அந்த நன்மையுடைய ஆதரவுகளோடு நம்ம செய்யும் பொழுது, நன்மையுடைய ஆதரவுகளோடு நம்ம செய்யும் பொழுது அதை சரியா கவனமா செய்யும். ஒரு ஒரு செயலுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கூலி உண்டு, பிரதிபலம் உண்டு சொன்னா அந்த செயலை எப்படி செய்வீங்க? தமிழ்ல சொல்லுவாங்களே, நம்ம தர்மத்துக்கு மாறடிக்கிறாங்க சொல்லிட்டு. கூலி இல்லாமல் செய்யப்படக்கூடிய வேலையை நான் என்ன தர்மத்துக்கு எனாமுக்காக வேலை செய்யறேன்? புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா ஆகிலத்துடைய நன்மைகளிலே ஒரு பெரிய நன்மை உதுவுடைய அமல். அது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அவர்களுடைய அடிமை உம்ரான் அறிவிக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் மஸ்ஜிதுனுடைய முத்தச்சரி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அசர தொழுகைக்காக முஅஸ்ஸின் வந்தார். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உது செய்வதற்கான தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். உது செய்தார்கள். செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லவ் ஹத்திஸன்னக்கும் ஹதீஸன் லவ்லா ஆயத்துன் ஃபீ கிதாபில்லாஹி மா ஹத்தஸ்துக்கும். அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் இல்லை என்றால் நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். அது என்ன வசனம்? சூரத்துல் பக்கரா அல்லாஹ் சொல்றா, யார் இந்த கல்வியை மறைக்கிறார்களோ, கல்வியை மறைக்கிறார்கள் அவர்களுக்கு வேதத்திலிருந்தோ நபியுடைய வாழ்க்கையிலிருந்தோ ஒரு கல்வி தெரிஞ்சதுக்கு பிறகு அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும், மலக்குகளுடைய சாபம் இறங்கட்டும், மக்களுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்துடைய பயத்தினாலதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹதீஸ நான் உங்களுக்கு உடனே சொல்லிடுறேன் என்பதாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இந்த செயலை அதாவது சொல்ல போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன அமல் செஞ்சாங்க உஸ்மான் அவர்கள்? உது செய்தார்கள். அப்ப அந்த தங்களது மாணவர்களுக்கு சொல்றாங்க, லா யதவல்லவு ரஜுலுன் அன்ன கவுனிங்க முஸ்லிமுன் ஃபயுஹ்ஸினுல் வுதுஅ ஃபயுஸல்லி ஸலாதன் இல்லா ஃபரல்லாஹு லஹு மா பைனஹு வ பைனஸ் ஸலாத் அல்லதி தலிஹா. ஒரு மனிதர் உது செய்றார், எப்படி ரொம்ப கரெக்டா செய்யறார். ஹதீஸ் வார்த்தையை பண்ணீங்க, ஃபயுஹ்ஸினுல் வுதுஅ, வுதுஐ மிக சரியாக செய்கிறார். யுஹ்ஸின் அஹ்ஸன யுஹ்ஸினு இஹ்ஸானன், ஒதுவை அழகுபடுத்துகிறார். ஒதுவை அழகுபடுத்துறதுனா என்ன? மேக்கப் போடுறதுதான். ஒதுவை அழகுபடுத்துறதுனா மிகச்சரியாக செய்வது, ஒழுக்கங்களை பேணி முறைகளை பேணி ரொம்ப பெர்ஃபெக்டா செய்வது. இப்படி ஒரு மனிதர் செய்ததற்கு பிறகு அவர் தொழுதால் அவருக்கும் நடக்கணும். இப்ப தொழுகிறார்கள், புரியுதா? இந்த தொழுகைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் பாருங்க, புரியுதா? இதுக்கு இடையில உள்ள எல்லா பாவங்களையும் எல்லாம் பண்ணிச்சிடும், புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, நீங்க சுத்தமான முறையில ஒரு செய்து விட்டு தொழக்கூடிய தொழுகை உங்களது பாவங்களை மன்னிப்பதற்குரிய காரணமாயிடும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு சரியா செய்யாம நீங்க தொழுதிங்கன்னா அந்த தொழுகை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரணமாக ஆகாது. லா யதவல்லா ரஜுலுன் ஃபயுஹ்சினுல் வுதூஅ ஃபயுஸல்லி. ஒரு மனிதர் வுது செய்தால், அந்த வுதுவை சரியாக செய்து தொழுதால் அவருக்கும் அவருடைய தொழுகைக்கும் இடையில் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து ஒதுவை சுத்தமாக சரியாக செய்வது தொழுகையினால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரணமாக அமைகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. அவர்களிடமிருந்து அவர்களுடைய அடிமை உம்ரான் அறிவிக்கிறார். மன் தவல்லா அஸ்ஸலா, யார் தொழுகைக்காக ஒது செய்கிறாரோ, யார் தொழுகைக்காக ஒது செய்கிறாரோ. அப்ப இந்த ஹதீஸில் இருந்து இன்னும் சில ஹதீஸுகள் பின்னாடி நம்ம படிப்போம். ஒது செய்யும் போது நமக்கு நீயத்து இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எதற்காக இந்த ஒதுவை செய்கிறாய்? அப்ப தொழுகைக்காக, தொழுகையின் சுத்தத்திற்காக என்று மனசில் இருக்குமே ஆனால் அவருக்கு அந்த செயல் ஒதுவாக ஆயிடும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக இபாதத்தாக ஆயிடும். ஏன்? நல்ல கவனிங்க, இந்த நீயத்து தான் உங்களுடைய செயலை வழமையா அல்லது வணக்கமா என்று பிரிக்கிறது. நம்முடைய நீயத்து தான், நல்ல கவனிங்க, நம்முடைய நீயத்து தான் நம்முடைய ஒரு செயல் வழமையா அல்லது வணக்கமா என்பதை பிரிக்கிறது. இப்ப வழமையா செய்யக்கூடிய செயல், நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சா டாய்லெட் போறீங்க, பிரஷ் தேய்க்கிறீங்க, சட்டையை போடுறீங்க, அப்புறம் டிஃபன் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? வழமையின் அடிப்படையில போய்கிட்டே இருக்கு, சரியா? அதுக்கு ஒரு நீயத்து இல்லை. ஆனா இப்ப தொழுகை வருது, இந்த தொழுகை அல்லாவுக்காக நீங்கள் மறுமைக்காக செய்யக்கூடிய செயலா அல்லது வழமையில நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலா என்பதை பிரிக்கக்கூடிய ஒரு அமல் தான் நீங்க வைக்கக்கூடிய நீயத்து. அல்லாவுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நீங்க மனசுல கொண்டு வரீங்க பாருங்க, எண்ணம், அந்த எண்ணம் தான் அடுத்து நீங்க கட்டக்கூடிய தக்பீரை, நீங்க நிற்கக்கூடிய நிலையை, அது நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை, அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவை, அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய சுஜூதை இபாதத்தாக மாற்றுகிறது, புரியுதா? அப்ப எண்ணம் தான், அந்த நீயத்து தான் பிரிக்கிறது வழமையான செயலா அல்லது இது இபாதத்தா என்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அருகிக்கூடிய இந்த ஹதீஸ்ல பாருங்க, மன் தவல்லா என்று மட்டும் சொல்லல, எப்படி சொல்றாங்க, மன் தவல்லா லிஸ்ஸலாதி, தொழுகைக்காக யார் உதவு செய்கிறாரோ. அவன் உதவு செய்யறவருடைய எண்ணத்துல, உதவு செய்யக்கூடியவருடைய எண்ணம் மனசுல என்ன இருக்கணும், தொழுகைக்காக செய்கிறேன், புரியுதா? சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதா, யார் ஒருவர் தொழுகைக்காக உதவு செய்கிறார், உதுவை கம்ப்ளீட்டாக செய்கிறார், பாசிதாகல் உதுவ, நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, வார்த்தைகள் எப்படி எப்படி வித்தியாசமாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் ஹதீஸ்ல என்ன வார்த்தை வந்துச்சு, யுஹ்ஸினு, இஹ்ஸான்ங்கிற வார்த்தை, புரியுதா? உதுவை இஹ்ஸான், அழகுபட செய்கிறார், அதாவது சரியாக செய்கிறார். இந்த இடத்துல அஸ்பாக, இஸ்பா, உதுவை முழுமையாக செய்கிறார், நிறைவாக செய்கிறார். பாருங்க, ஒரு கிளாஸ் இருக்கு, தண்ணி ஊத்துறீங்க, இவ்வளவு ஊத்துறீங்க, இவ்வளவு ஊத்துறீங்க, இது வரைக்கும் ஊத்திக்கீங்க,
இந்த இதுவரைக்கும் ஒத்துறீங்க பாருங்க, அப்படி இதுக்கப்புறம் அப்படியே வழிஞ்சிடும். அந்த நிலைக்கு தான் இஸ்பாகுன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் நிறைவாக செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகைக்காக ஒழுவு செய்கிறார், அஸ்பகல் ஒழுவு, அந்த ஒழுவை அவர் நிறைவாக செய்கிறார். சும்மா மஷா இலா ஸலாத்தில் மக்தூபத்தில் நடக்கிறார். பிறகு அவர் பரவான தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜிதிற்கு வருகிறார். அந்த பரவான தொழுகையை ஜமாத்தோடு அவர் தொழுகிறார். பரவான தொழுகையை அவர் ஜமாத்தோடு தொழுகிறார். என்ன பொது செஞ்சாரு, பொது எப்படி செஞ்சாரு, நிறைவாக செய்தார். அதற்கு பிறகு அவர் பரவான தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு நடந்து வருகிறார். இரண்டு, பரவான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினார். ரொம்ப சுக்கர் பண்ணாங்க, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார். அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹுக்காக மன்னித்து விட்டார். அப்ப வெறும் தொழுகைய மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹ், அந்த தொழுகைக்கு சொல்லுங்க நிறைவான உணவு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நிறைவான உணவை செய்தவராக யார் தொழுகைக்கு வந்து ஜமாத்துடன் பரவான தொழுகை நிறைவேற்றுவாரோ அவருக்கு அவருடைய பாவங்களை எல்லாம், அதாவது முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அடுத்து ஒரு சிறப்பு, இந்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுனுடைய அந்த மேல் தளத்தில் போய் ரூஃபில் போய் ஒழு செய்கிறாங்க. ஒழு செய்து முடிச்சுட்டு தன்னுடைய மாணவருக்கு அவங்க சொல்றாங்க, மாணவர் யாரு, நுஐம் அல் முஜ்மிர், அந்த மாணவருக்கு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சில விளக்கம் இருக்கு, அதை அடுத்த அந்த ஹதீஸிலே வரும் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன் உம்மதி யுதுஅவுன யௌமல் கியாமதி குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது ஃபமன் இஸ்தத்தாஅ மின்கும் அன் யுதீல குர்ரதஹு ஃபல்யஃஅல். இப்ப நாளைக்கு மறுமையில் நம்ம எழுப்பப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தை தனியே அடையாளம் கண்டுப்பாங்க, அவங்களுடைய உம்மத்தை தனியே அடையாளம் கண்டுப்பாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு கேள்வி வந்துச்சு, கோடிக்கணக்கான உம்மத்துகள் இருக்கும் பொழுது, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது உங்க உம்மத்தை மட்டும் நபியே நீங்க எப்படி பிரிப்பீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது உம்மத்து உர் முஹஜ்ஜலாக அழைக்கப்படுவார்கள். அது என்ன உர் முஹஜ்ஜல், நீங்க குதிரைகளை பார்த்துருக்கீங்களா, குதிரைகள்ல சில நிறங்கள் இருக்கு சரியா, அந்த குதிரையினுடைய நிறங்கள்ல கருப்பு குதிரை இருக்கும், ஆனா விசேஷம் என்னன்னா குதிரை கருப்பா இருக்கும், நெத்தில ஒரு சின்ன சங்கு சைஸ்ல வெள்ள, அதுக்கு பிறகு கால் இருக்குல்ல, நாலு கால், நாலு காலில் மூன்று கால்கள் மட்டும் வெள்ள இருக்கும், ஒரு காலில் கருப்பு இருக்கும், அல்லது ஒரு காலில் வெள்ள இருக்கும், மூன்று காலில் கருப்பு இருக்கும் சரியா. இப்ப குதிரை வெறும் கருப்பு குதிரை, வெறும் வெள்ள குதிரை இப்படி, அப்புறம் கொஞ்சம் பிரௌன் குதிரை, அப்புறம் புள்ளி புள்ளியா போட்ட குதிரை, சாம்பல் குதிரை, இப்படி ஆயிரக்கணக்கான குதிரை இருக்கும் பொழுது கருப்பு ஆனா நெற்றில நச்சுன்னு வெள்ளை, காலில் வெள்ளை, இந்த குதிரைகளை ஈஸியா அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா, முடியாதா, ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிவா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து மறுமையில உர்ராக முஹஜ்ஜலாக இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம், மூஞ்சி வெள்ளையா போயிடும் அர்த்தம் கிடையாது, எப்படி ஒரு குதிரைக்கு அதனுடைய நெற்றில வெள்ளை இருப்பதும் கால்ல வெள்ளை இருப்பதும் தனி அடையாளமா பிரிச்சு காண்பிக்கப்படுமோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு ஒளுவினால் இந்த மூஞ்சி அப்படியே பிரகாசமா இருக்கும், நூல் ஒளியாது, அதே போல காலும் ஒளியாது. ஈஸியா நம்மளை பிரிச்சிடலாம், வழக்குகளும் பிரிச்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதற்கு காரணம் ஒதுவுடைய அடையாளங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒதுவிலே முகத்தை கழுவியதும் அவர்கள் கை கால் கழுவியதும் அதனால அவர்களுடைய அந்த முகமும் கால்களும் உருமுகஜல் வெண்மையாக பிரகாசமாக இருக்கும். நாளைக்கு மறுமையில் நான் அடையாளம் கண்டுகொள்வேன் சொல்லிட்டேன். அடுத்து சொல்றாங்க, யார் தனது வெண்மையை நீட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் நீட்டிக்கொள்ளட்டும். இப்ப பின்னாடி பார்ப்போம். ஒதுவுடைய இந்த முட்டிக்கை இருக்கா, இது வரைக்கும் கழுகிறது, அதாவது இந்த முட்டிக்கை உட்பட இந்த முட்டிக்கை பாருங்க, இது உட்பட இது வந்து கவர் ஆயிடுது. பாருங்க இப்ப எங்க கவர் ஆயிடுது, இந்த முடியுதா, இந்த மூணு இந்த மூணு இது பாருங்க. அப்ப இந்த இடத்துல இந்த பழத்து தருப்பாங்க, இந்த கையெப்பி மடக்கும் பொழுது இந்த இடத்துல மடிப்பு முழுதா இல்லையா, இந்த மடிப்பு முடிஞ்சிடும். அப்ப இங்க சரியா இது வரைக்கும் இந்த கை வச்சுக்கிட்டா கரெக்டா இங்க வரும். இந்த இடத்துல இந்த மடிப்பு முடிய இந்த இடத்துல இந்த முட்டி எலும்பு முடிகிற வரைக்கும் கழுகணும். இது பருவ சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய வெண்மை இப்ப இது வரைக்கும் வெள்ளையா போச்சு, இந்த வெண்மையை இங்க ஒளிய யார் நீட்ட விரும்புறாங்களோ இதை நீட்டிக் கொள்ளுங்க. அப்ப இன்னும் எந்த அளவுக்கு குடங்கள் சரியா பூஜை ஆரம்பிக்கிறீங்க, எது வரைக்கும் நீட்ட முடியுமோ எவ்வளவு நீட்ட முடியுமோ நீட்டிக்குங்க. அதனாலதான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த கம்ஃபர்ட் வரைக்கும் இதுவரைக்கும் கழுவிவான். இதுவரைக்கும் இருக்குல்ல ஆம்ஸ் இந்த வெள்ளை பகுதி இருக்காங்க, இது வரைக்கும் அவன் கழுவிடுவான். அதே போல தான் கார்ந்த கரண்டைக்கால் வரைக்கும், கரண்டைக்கால் உட்பட கழுகிறது பருவம். அதுக்கு மேல எந்த அளவுக்கு அந்த வெண்மையை கூற்றுவதற்கு நீங்க ஆசைப்பட்டு கழுவிக் கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு. புரியுதா? அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிய வருகிறோம், இந்த ஒருவருடைய சிறப்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நாளை மறுமையில நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. இதனால நம்முடைய அந்த ஒருவருடைய உறுப்புகள் முகமும் கையும் கால்களும் பிரகாசமாக இருக்கும். அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறாங்க, إذا تولى العبد المسلم أو قال العبد المؤمن நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான அடியார் அல்லது மூமினான அடியாருன்னு சொன்னார்கள். ரெண்டுத்துல ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஒரு மூமினான அல்லது ஒரு முஸ்லிமான அடியார் உது செய்தால் ஃபஅஸல வஜ்ஹஹு அவருடைய முகத்தை அவர் கழுவினால் خرج من وجهه كل خطيئه نظر اليها بعينيه مع الماء அவர் முகத்தை கருகும் பொழுது அந்த தண்ணியோட சேர்த்து அல்லது அந்த தண்ணியுடைய கடைசி சொட்டு சொட்டுதான் அந்த சொட்டோட சேர்த்து அவர் கண்ணால் பார்த்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது, வெளியேறி விடுகிறது. புரியுதா? அவர் அவருடைய இரண்டு கைகளையும் கழுவினால் ஹரஜமின் எதையி குல்லு ஹவியத்தின் கால பதஷன்ஹா எதாவது மாறி ஆகுது கத்திரிமா அவர் தன்னுடைய இரண்டு கரத்தால் தொட்டு செய்த பாவங்கள் அந்த எல்லா பாவங்களும் வெளியேறி விடுகின்றன. அவர் கழுகும் பொழுது அல்லது கழுவி முடிக்கும் பொழுது கடைசியாக சொட்டக்கூடிய தண்ணீரோடு. அடுத்து சொன்னார்கள், அவருடைய இரண்டு கால்களையும் அவர் கருகினால் خرجت كل خطيئه مشدها رجلاه مع الماء او مع اخر قطر الماء حتى يخرج نقيا من الذنوب. அவர் இரண்டு பாதங்களையும் கழுவினால் தனது இரண்டு பாதங்களால் அவர் செய்த பாவம், பாதங்களால் என்ன பாவம் செய்யறாரு, பாவத்தொகைக்கு நடக்கிறார்ல, அந்த பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு வெளியேறி விடுகின்றன. அந்த கழுகும் போது தண்ணீருடன் என்று சொன்னார்கள், அல்லது தண்ணீருடைய கடைசி சொட்டுடன். இப்படியாக அவர் ஹத்தா யக்ருஜ நக்கியன் மினத்துனூர் உது செய்து முடிக்கிறதுக்குள்ளார பாவங்களை விட்டு பியூர் நக்கின்னு சொன்னா வெரி கிளீன், சுத்தமாக தளிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார். நக்கீர என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த தள்ளலையில வச்சு தளிக்கிறாங்கல்ல, அரிசியில கல்லு கலந்துருந்துச்சுன்னா அல்லது மாவுல அந்த மாதிரி தளிச்செடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்மை சரித்து விடுகிறது. பாவங்கள் இருந்து சுத்தமாக அவர் வெளியேறி விடுகிறார். கொஞ்சம் பாருங்க, நம்ம எத்தனை ஹதீஸ் இப்ப படிச்சோம் சொல்லிட்டு, ஒரு ஹதீஸ்ல உத்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒதுவை எட்டால் அழகிய முறையில செய்து தொழுதா, அது நீங்க வெறும் ரெண்டு காட்சி நபில் தொழுதாலும் சரி, புரியுதா, அதுக்கு முன்னாடியிலிருந்து இப்ப ஒரு செய்ததுக்கு முன்னாடியிலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு செஞ்சு தொழுகிற வரைக்கும், இதுக்கு முன்னாடி தொழுகை இருப்பாங்க, இது வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல, ஒதுவ நிறைவா செஞ்சுட்டு பருவான தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுதுட்டா அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாவற்றையும் கஃபர அல்லாஹு லஹு துனூபஹு, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு. சரியா? மூன்றாவது ஹதீஸ், ஒதுவினால் அவருடைய உடல் உறுப்புகள் நாளை மறுமையில் பிரகாசம் அடைகிறது. அதனால ஒதுவை எவ்வளவு கூட அந்த உறுப்புகள் கழுகும் பொழுது எவ்வளவு அதிகமா அவர் கழுகி கொள்ள முடியுமோ கழுகி கொள்ளட்டும். அப்ப ஒதுவு செய்யும் பொழுது இந்த உறுப்புகள் நாளை மறுமையில ஒலி பெறுகின்றன. இது மூன்றாவது. நான்காவது ஹதீஸ்ல, நம்ம உறுப்புகளை கழுகும் பொழுது அந்த கழுகிற தண்ணியோட சேர்த்து நம்முடைய பாவங்கள், முகத்தை கழுகும் பொழுது கண்ணால பார்த்த பாவங்கள், கையை கழுகும் பொழுது கையால செஞ்ச பாவங்கள், காலை கழுகும் பொழுது அந்த கால் எந்தெந்த பாவங்களை நோக்கி போனச்சோ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், கடைசியில தொழுகைக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும் போது சலிச்சு கொண்டு வந்து நிறுத்துறோம், அதாவது பாவங்களை இருந்து சுத்தமானவராக. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், ஒதுவுக்கு இவ்வளவு நமக்கு சிறப்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த ஒதுவை நம்ம ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக செய்யணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க புரியணும், அது என்ன, எந்த அளவு சிறப்பா ஒது செய்யறதுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, முறை முறையாக ஒழுக்கங்களை பேணி கண்ணும் கருத்துமா ஒது செய்வதற்கு ஒருவனுடைய அந்த சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, அதுக்கு சற்றும் குறையாம ஒழு செய்யும் போது நீங்க அலட்சியமா செய்தால் நல்லா பாதுகாக்கணும். அப்படி அலட்சியமா செய்பவருக்கு எச்சரிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒதுவில் ஒரு மனிதர் அலட்சியம் செய்வது கண்டிப்புக்குரிய தண்டனைக்குரிய ஒரு செயல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தும் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஒரு ஹதீஸுக்கு மட்டும் ஒரு சில ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டு அடுத்த சட்டங்களுக்கு போயிடுவோம். இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, ஒரு பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லேட்டா தாமதமா வந்தாங்க, அதாவது பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது, இடையில நின்று நின்று போவாங்கல்ல, அந்த காலத்துல எல்லாம் குதிரையில ஒட்டகத்துல பயணம் தானே, பாயிண்ட் டு பாயிண்ட் நான் ஸ்டாப் போக முடியாது, இடையில எங்கேயாவது இரவு வந்துட்டாலோ அசதி வந்துட்டாலோ நிப்பாங்க. அந்த மாதிரி நின்று பயணத்தை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி கொஞ்சம் தாமதமா வந்தாங்க, பின்னாடி வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப தொழுகைக்கான நேரங்கள் நேரமாய் இருந்துச்சு, ரசூலா எப்படி வந்து சேர்ந்துருவாங்க பாங்க சொல்லிடுவோம், ரசூலா வந்தோட பாங்க செஞ்சு தொழுதுப்போம் சொல்லி சஹாபாக்கள் ஒதுவுக்கு தயாராகி ஒதுவு செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி வந்து பாக்குறாங்க, சஹாபாக்கள் பயணத்துல வந்து தொழுகைக்காக தயாராகி கொண்டிருந்தவர்கள் ஒது செய்யும் பொழுது அவசரத்துல காலை சரியா கழுகாம தண்ணியால தடவிட்டு இருந்தாங்க. காலை எப்படி காலை தண்ணி ஊற்றி சேர்த்து கழுகுறதுக்கு பதிலா அப்படி தண்ணி எடுத்து சும்மா மேலே கிளம்பி அந்த தண்ணியால இப்படி தேய்ச்சி விடுறது, எப்படி மசல் செய்வோம்ல, சாக்கு போட்டிருந்தா மசல் செய்யும் போது எப்படி செய்வோம், மேலே இப்படி தேய்ப்போமா இல்லையா, அந்த மாதிரி சும்மா பேருக்கு தண்ணீர் எடுத்து அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து எச்சரித்து சொன்னார்கள், வைலுல்லில் அஆகாபி மினன்னார். ரெண்டு தடவை தோழர்களுடைய இந்த செயலை பார்த்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரித்தார்கள் பார்த்து என்ன மனப்படணும் இல்லையா? வைலுல்லில் அஆகாபி மினன்னார், கரண்டை கால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரக நெருப்பின் நாசம் உண்டாகட்டும். கால கழுகும் பொழுதுதான் ரொம்ப பேரு அவசரமா கழுகுறாங்கிறத இந்த ஹதீஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கும் அதே நிலைமை தான், ரொம்ப பேர் வருவாங்க, மூஞ்சுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு ஊத்துவாங்க, கையெல்லாம் கழுவுவாங்க, காலுக்கு தண்ணியை இப்படி தொடர்ந்து விட்டுட்டோம் அல்லது எடுத்து ஊத்தும் பொழுது இப்படி அப்படி ஊத்துவாங்க, பின்னாடி கால்கள் முழுமையா நனைஞ்சிருக்குதாங்கிறத அவங்க சுதாரிக்க மாட்டார்கள். அப்ப ரசூல் சொல்லிச்சனும் பின்னாடி கால் பகுதி சரியா நினையாம சும்மா அவசரத்துக்கு மேல தண்ணியை ஊற்றிட்டு வந்தவர்களை பார்த்து வைலுல்லில் அஆகாபி மினன்னார், இந்த கரண்டை கால்களுக்கு நரக நெருப்பினால் நாசம்தான் உண்டாகும் என்று எச்சரித்தார்கள். ரெண்டு தடவை சொன்னாங்கன்னு வருது, சில அறிவிப்புகள்ல மூணு தடவை இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப உருவில் அலட்சியம் எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க செயல் என்பதையும், ஒருவருடைய அலட்சியம் என்பது இது சும்மா ஏதோ சாதாரண ஒரு பாவம் அல்ல, மாறாக நரக நெருப்புக்குரிய பாவம். இப்ப பாருங்க, ஒரு செய்யறாரு தொழுகிறாரு, ஆனா அவர் நரகவாசியா இருக்கிறார், நல்லா பாதுகாக்கணும். அதே போல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அல்லாஹு முஸல்லி அலா நபீனா முஹம்மத், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க. நபிசு நாளைய காலத்தில் ஒரு மனிதர் நல்லா பாருங்க ஒழு செஞ்சுட்டு வர்றாரு, அவருடைய பாதத்துல பாருங்க ஒரு நகத்தினுடைய அளவுக்குள்ள இடம், காலில் ஒரு நகத்தினுடைய அளவுக்கு, அது கை நகமோ கால் நகமோ வைங்கல, காலில் உள்ள நகத்திலே பெரிய நகம் எது? கட்டவருடைய நகம். அந்த கட்டவருடைய நகம் அளவுக்கு, அது எவ்வளவு பெருசுக்கிறது கட்டவருடைய நகம் அது இப்படியா என்ன ஒரு ரொம்ப பெருசா இருந்தாலும் ஒரு இன்ச் அளவு, ஒரு தம்பு அளவுக்கு இருக்கும் சரியா, ஒரு தம்பு அளவுக்கு இருக்கும் கட்டவருடைய ரேகை இருக்குல்ல அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் மொத்த அவருடைய உதுவுல, முகத்தை கழுகி இருக்கிறாரு, கையை கழுகி இருக்கிறாரு, மது செஞ்சிருக்கிறாரு, காலை கழுகி இருக்கிறாரு, ஆனா அந்த காலில் எவ்வளவு இடம், ஒரு நகத்தினுடைய இடம் அளவுக்கு கழுகாம மிஸ் ஆயிடுச்சு. நபிசுல்லா அலிஸ்லம் கரெக்டா பாபு நபி சொல்லாஹு அலிஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க திரும்ப போய் ஒவ்வொரு முழுசா செஞ்சுட்டு வந்து தொழுங்க, திரும்ப போய் உங்களுடைய உதவை நீங்கள் மிக சரியாக செய்து விட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி போறாரு, திரும்ப கரெக்டா உதவு செய்யறாரு, அதுக்கப்புறம் வர்றாரு தொழுகிறாங்க. புரியுதா? அப்ப இவ்வளவு கவனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். உதுவில் உதவு செய்வதில் யார் ஒரு மனிதர் அலட்சியம் செய்கிறாரோ அவரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கண்டித்திருக்கிறார்கள். சரியா? இப்ப இன்ஷா அல்லாஹ் ஒருவருடைய அந்த செயல்களை எப்படி செய்யறது என்று நம்ம பார்ப்போம். அதனுடைய தொடக்கமாக நாம் சொல்வது என்றால், ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த ஒதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கின்ற காரணத்தால் வழமையாக நீங்கள் கை கால்களை கழுவுவதிலிருந்து தொழுகைக்காக இபாதத்துக்காக நீங்கள் கை கால்களை முகங்களை கழுவினீர்கள் என்று வித்தியாசப்படுத்துவதற்காக இந்த ஒருவருடைய அமலுக்காகவும் நீயத் என்பது மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை உமர் அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். உமர் அவர்கள் மிம்பரிலே சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக, இன்னமல் அஅமாலு பின்னியா, அமல்கள் எல்லாம் எண்ணங்களை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. அதாவது நீங்க செஞ்ச அமலு ஆகிறதுக்காக, நன்மைக்காக, அல்லாவுக்காக செஞ்சிருக்கிறீங்களா அல்லது ஏதோ வழக்கத்துக்கு செஞ்சிருக்கிறீங்களா? புரியுதா? எந்த உங்களது அமல்கள் நன்மைக்குரிய அமல்களாக பிரிக்கப்படுவது எதை வைத்து சொல்லுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. இப்ப நாளைக்கு போய் ஒரு கேள்வி கேக்குறவங்க பிரியாணியா சாப்பிட்டேன், ஒரு கிலோ ஒரு கிலோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன், என்ன நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு கையில் நீங்க முடியும் சொல்லுங்க. யாரெல்லாம் தினைக்கு நான் குடிச்சுக்கிட்டே இருந்தால்தான் எனக்கு வந்து சொர்க்கத்தை கொடுத்துடறாங்க சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் என்னங்க? நீங்க சாப்பிட்டது, நீங்க குடிச்சது, தூணதெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய வழக்கம். இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி நீங்க வந்து அல்லாவிடத்துல சொர்க்கத்தை கேட்க முடியும்? அல்லா சொல்லுவாங்க, உன்ன விட யானை நிறைய சாப்பிட்டுப்பா அப்படின்னு. உன்ன விட யானை நிறைய சாப்பிட்டு, சிங்க நிறைய சாப்பிட்டு, நீ வந்து பிரியாணி சாப்பிட்டியா சொர்க்க வேணுமா? ஏன்னா நீ செஞ்ச அமல சொல்லிதான் கேட்க முடியும். அப்ப அமல் என்றால் அங்க என்ன வரணும் உனக்கு? முதல்ல நீ அல்லாவுக்காக செய்யற, சொர்க்கத்துக்காக செய்யற, ஆசிரத்துக்காக செய்யற. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமல் அமலு பின்னியா. அமல்கள் எண்ணங்களை வைத்தான். நீங்க செய்யறது ஆசிரத்துக்காக உள்ள அமலா, அல்லாவுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத்தான அமலா என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது? அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நியத்தை வைத்து. அப்ப வழமையிலிருந்து ஒரு செயலை இபாதத்தாக பிரிப்பது எது? நீயத். இரண்டாவது, அந்த இபாதத்து சரியான இபாதத்தாக மாறுவதற்கு இஹ்லாஸான நீயத், அல்லாஹ்வுக்காக. அப்போ அந்த நீயத்தை வைக்கிறாரு, ஆனா நீயத்தை எப்படி வச்சுறாரு? அல்லாஹ் பாதுகாக்கணும், பிறருக்காக வேண்டிய முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவு பாவம் சரியா? ஆகவே ஒது செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு நீயத்து தேவை. எப்படி நீயத்து வைக்கிறது? சுத்தம் செய்கிறேன், தொழுகைக்காக நான் தயாராகிறேன், தொழுகைக்காக நான் உணவு எடுக்கிறேன், அல்லது தொழுகைக்காக நான் சுத்தம் செய்கிறேன். இப்படியாக நாவினால் சொல்லாமல் மனதில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நீயத்து என்பது மனதில் எண்ணுவது, வாயினால் நீயத்தை மொழிவது, மனதில் உள்ள நீயத்தை வாயினால் மொழிவது ஒரு பிதாத். சில கிதாபுகள், அதுவும் குறிப்பா அரபியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கிதாபுகள், அல்லது தமிழ்ல ஆங்கிலத்தில் இப்படியாக மதுரம் சார்ந்து நாங்கள் கிதாபுகள் எழுதியிருக்கோம் என்று சொல்பவர்கள் எல்லாவற்றுக்கும் நீயத்தை வாய் மூலமாக மொழிவதை, வாய் மூலமா சொல்றத அவங்க கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் நீயத்து வைக்கிறேன், நீயத்து சேருங்க, நான் நீயத்து வைக்கிறேன், அல்லாவுக்காக இந்த தொழுகைக்கு நான் ஒழு செய்கிறேன் என்று, தொழுகைக்கு நான் சுத்தம் செய்கிறேன் என்று. அதே போல தொழுகைக்கு வந்தவுடனே நான் சுண்டாவை முன்னோக்கி லோகருடைய முன் சுண்ணத்து இரண்டு ரக்காக்களை அல்லாவுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர். அதே போல லோகர் தொழுகை, நான் சிபிலாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி ஜமாத்தோடு லோகருடைய நான்கு சொல்வான ரக்காத்தை தொழ வைக்கிறேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி நீத்து சேர்ந்து வச்சுங்களா மக்களே, இமாம் சாஹிப் ருக்குல சுஜூதுக்கு போயிருப்பார். அந்த அளவு இன்றைக்கு அவசர கால தொழுகை ஆகிப்போச்சு. அதுலேயும் சில ஷாபிகள் இருப்பாங்க, அந்த நீயத்தை எப்படி இருக்கணும்னா அப்படி தக்பீர்லேருந்து அப்படியே அந்த நெஞ்சில வைக்கிற நேரத்தில் அந்த நீயத்தை இருக்கணும். எப்படி தக்பீர் இங்கேருந்து ஆரம்பிச்சு அது நெஞ்சில வைக்கும் பொழுது எதையுமே திங்க் பண்ணாம இவ்வளவு வரணும், எவ்வளவு எவ்வளவு திருவிழாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி நான் இருக்காது அல்லாவுக்காக தொழுகிறேன்னு அதை சொல்லும் போது அப்படியே நினைச்சுக்கிட்டு எதையுமே நினைக்க கரெக்டா கட்டணுமா முடிஞ்ச அப்படியே இடையில நீ பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல போய் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வக்கத்துல ரெண்டு பேரும் மூணு பேரையாவது இங்க பாத்துக்கலாம். இமாம் சுஜூது போயிருப்பார், அப்பதான் தண்ணீர் கட்டு ஓடுவான் பின்னாடி. அது வரைக்கும் அந்த நீயத்துல போட்டி அப்படியே தூக்கி இறக்கி தூக்கி இறக்கி தூக்கி இறக்கி தூக்கி இறக்கி விட்டு விட்டு யாரு போறது? நமக்கு அப்படி கிடையாதுங்க. அங்கேயும் ஒரு சிந்தனை வரும்பொழுது தொழுகைக்கு வர்றேன், பரல தொழுகிறேன், ஜமாத்தோட தொழுகிறேன்னு மனசுல இருந்தா போதும், அல்லாஹ் ஒவ்வொன்னு கட்டிக்க முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? இடையில ஒருத்தர் குறுக்கிட்டு நீ எங்க போறீங்க கேட்டா தொழுகைக்கு போறீங்கன்னு சொன்னா அதான் நீங்க சொல்லத்துல அதான் என்ன இருக்கு. புரிஞ்சா இல்லையா? அவ்வளவுதான் சிம்பிள். இந்த சிம்பிள எப்படி அவங்க சிரமமாக்கிட்டாங்க? நாவினால் சொன்ன சிந்தனையால் அதை நினைக்க, உள்ளத்தில் அது வர அப்படியே பிடிச்சு அல்லோ சரி தமாஷா இருக்கும் பார்த்தீங்களா இல்லையா? ஷாபி முகதால இது ரொம்ப ஓவரா இருக்கும். அப்ப வாயினால் சொல்வது ஒரு விதம். இத மதுசபுகளுடைய மூத்த மார்க்க அறிஞர்களே இதை நமக்கு தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறாங்க. நீயத்தை வாயினால் மொழிவது விதத்தான ஒரு செயல் என்று. நீயத் என்பது மனசுல இருக்கும், சரியா? அடுத்ததாக இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. புதுசா இருக்கே நான் இத்தனை நாள் செய்யலன்னு சொல்லி நீங்க பயந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கண்டிப்பா உதவு செய்வதற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லணும். பெரும்பாலான கிதாபுகள்ல இது சொல்லப்பட்டிருக்காது, இதன் பக்கம் அவர் உணர்த்தப்பட்டிருக்காது. பல அறிஞர்கள், ஹதீஸ் கலையினுடைய பல அறிஞர்கள் இந்த பிஸ்மில்லா சொல்வதை கட்டாயமான ஒரு செயலாக நமக்கு சொல்கிறார்கள். ஏன்? ஹதீஸினுடைய வெளிப்படையை அந்த வார்த்தையை பார்த்தா அப்படித்தான் நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி இருக்குதோ அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு தகுதியில் நம்ம வலுக்கட்டாயத்துக்கு என்று மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது. அந்த மாற்று விளக்கம் சொல்வதற்குண்டான நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர, புரியுதா? சரி, அப்படி என்ன இது விஷயமா ஹதீஸ் வந்திருக்கிறது என்று பார்த்தால், இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்ய அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த லிஸ்ட் அப்படியே பார்த்தாதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். லா ஸலாத லிமன் லா வுதுஅ லஹு. அர்த்தம் நீங்களே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடலாம். லா ஸலாத என்ன அர்த்தம்? அறவே தொழுகை கிடையாது. லா ஸலாத லா அறவே கிடையாது, ஸலாத தொழுகை. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகை அறவே ஏற்றுக்கொள்ளப்படாது. லா ஸலாத அறவே தொழுகை கிடையாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளவே படாது. தொழுகை ஒன்று ஆகவே ஆகாது அப்படி அர்த்தம். லிமன் லா வது அலஹு, யார் ஒதுவே செய்யலையோ அவருக்கு தொழுகையே இல்லை. அடுத்து சொன்னார்கள் வலா வது லிமன் லம் யஸ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி. ஒதுவுக்கு முன்னாடி யார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவில்லையோ அவருக்கு ஒதுவே இல்லைன்னு சொன்னார். அப்ப எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ அது போல ஒழுவுக்கு பிஸ்மில்லா அவசியம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே வார்த்தையில சொன்னாங்க பாருங்க. தொழுகை இல்லை, ஒழு இல்லாதவருக்கு ஒழு இல்லை, பிஸ்மில்லா சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கட்டாயம். அப்ப ஹதீஸ்ல இப்படி நேரடியா வந்திருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பா ஒழு செய்வது, ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அப்ப உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி, நாங்க பாத்ரூம்ல போய் மாட்டிக்கிட்டோமே, எங்க வீட்டுல உழு சேர்ந்து டாய்லெட்டுக்குள்ளதான இருக்குது, பாத்ரூம்ல டாய்லெட்டுல சேர்ந்து உள்ள பாத்ரூம். இப்ப டாய்லெட் இல்லாம தனியா உள்ள பாத்ரூமா இருந்தா நீங்க பிஸ்மில்லான்னு நாவலையும் சொல்லிடலாம். டாய்லெட்ட சேர்ந்து இருக்கக்கூடிய பாத்ரூம்ல நீங்க பிஸ்மில்லான்னு நீங்க வாயால சத்தமா சொல்ல முடியாது. அப்போ மனசுக்குள்ளார, புரியுதா, பிஸ்மில்லான்னு சொல்லிக்கணும். அல்லது உங்களுடைய வாய்க்குள்ளார நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லிக்கணும். நாவு மட்டும் அசைற மாதிரி. அடுத்ததாக மிஸ்வாக் செய்யணும். ஒன்று குச்சியை வச்சு நல்லா தேய்க்கணும், அல்லது விரல் இருக்குல்ல இந்த விரலை வச்சு நல்ல பல்ல நம்ம தேய்க்கணும். அவ உரிய அறுதி எல்லாம் அன்பர்கள் அறிவிக்க இமாம் அகமது சொல் அறிவிக்க பதிவு செய்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لولا ان اشق على امتي لامرتهم بالسواك مع الوضوء. நான் சிரமம் கொடுத்து விடுவேன் என்று இல்லை என்றால், அதாவது இப்ப நான் சொல்ற கட்டளை சிரமமோ போய்விடும் என்று இல்லை என்றால், கண்டிப்பாக ஒதுவிற்கு நான் மிஸ்வாக்கை கட்டளையிட்டிருப்பேன். ஒது செய்யும் போது, ஒது செய்வதில் நான் மிஸ்வாக் செய்வதை அவர்களுக்கு கட்டளையாக ஏவி இருப்பேன். ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது? அப்ப கண்டிப்பா உது செய்யும் போது மிஸ்வாக் செய்யணும், ஆனா கட்டாயம் ஃபர்து இல்லை. செய்யறது ரொம்ப நல்லது. அது நம்ம மேல ஃபர்தாக்கப்பட்டு நம்ம விட்டுட்டா நமக்கு பெரிய சிரமமா போயிடுமே என்ற ஒரு பயத்தினாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா செய்யுன்னு சொல்லல, ஆனா செய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுவரைக்கும் எத்தனை அமல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்? நீயத்து பிஸ்மில்லா சொல்றது, அதுக்கப்புறமா மிஸ்வாக் செய்யணும், மூன்றாச்சா. அடுத்து பாருங்க, மொத்தமா அமல்களை சொல்லிடுவோம், அதுக்கு பிறகு ஹதீஸ்களை பிரிச்சுக்கிட்டே வரும். சரியா தோணிங்க, நீயத்து பிஸ்மில்லா மிஸ்வாக், நீயத்து பிஸ்மில்லா மிஸ்வாக், நீயத்து பிஸ்மில்லா மிஸ்வாக், மனப்பாடம் ஆயிடணும். சரியா, அதுக்கு பிறகு நீ பாருங்க அரபிலேயே கொஞ்சம் பழகிக்குங்க, மௌ மவா சொல்லுங்க, மௌ மவா, மௌ மவா, புரியுதா? அடுத்தது இஸ்தின்ஷாக் சொல்லுங்க, இஸ்தின்ஷாக். அடுத்தது இஸ்தின்சார் சொல்லுங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்காது, கஷ்டமா இல்ல, நம்ம சொல்லி அரபி பேசாததுனால நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய வார்த்தை எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை வரவே வராது, மண்டக்காயும் மர்மவா இஸ்தின்ஷா இஸ்தின்சார். மர்மவா என்றால் வாய் ஒப்படைப்பது, இஸ்தின்ஷா மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, புரியுதா? ஒரு மூக்குடைய ஒரு ஓரத்தை, மூக்குடைய ஒரு ஓரத்தை பொத்திக்கிட்டு மூக்க சிந்துறது, இஸ்தின்சார். இது மூன்று அமல்களை ஞாபகம் வச்சு, ஒன்று வாய் ஒப்படைப்பது, மூக்குக்கு தண்ணீர் அனுப்பு செலுத்துவது, அப்புறம் மூக்கு மூக்க சுத்தம் செய்யுது. சரியா, நீங்க கவனிங்க, மூன்று தடவை செய்யணும், ஒவ்வொரு தடவையும் ஒரு மிடறு தண்ணி தான் இருக்கணும். எப்படி எடுத்தீங்களா, எடுத்தவுடனே பாதி இதுல இதுல பாதிய வாய்க்கு எடுத்துக்கணும். சரியா, எடுத்துட்டு வாய்ப்பு குடிச்சிருவீங்க, உன்ன கொஞ்சம் வச்சுக்கணும், இல்ல இத மூக்கு கிடப்பணும், அல்லது இத வாயில வச்சு எடுத்துட்டீங்களா, எடுத்து வேற வாயில தண்ணி இருக்கட்டும், அதுக்கப்புறம் மூக்குக்கு அனுப்பிடணும், அனுப்பிட்டு முடிச்சு வாயை கூப்பிடுச்சு விட்டுருவோம், விஸ்வாக்கு வாய் கூப்பிடிக்கணும்னு செஞ்சிருவோம், அப்பதான் வாய் சுத்தமா, வாய் கூப்பிடிக்கும் போது இந்த விஸ்வாக்கு செஞ்சும் போது உள்ள எச்சி அந்த தூசி கீசி இருந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். புரிஞ்சுச்சா? இப்ப மக்கள், நம்ம மக்கள் வாய் கூப்பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற தண்ணியிலேயே சஹாபாக்கள் அஞ்சு பேர் ஒரு செஞ்சிருவாங்க, இவ்வளவு தண்ணி எவ்வளவு தண்ணி, இவ்வளவு தண்ணியை எடுத்து வாயில ஊவாரு, கொஞ்சம் வாயில போற அளவுக்கு போகும், மற்ற தண்ணியெல்லாம் கிலோ பின்னாடி பயன்படுத்தணும், எவ்வளவு அதிகமா ஒருத்தர் தண்ணீரை பயன்படுத்தி ஒரு செய்யறாரோ அந்த அளவு குறைவாக அவருடைய உதவும் இருக்கும், அவருடைய தொழுகை குறைவா போயிடும். சரியா, அப்ப ஒரு உள்ளங்கை தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சத்தை வாய்க்கு அனுப்ப வேண்டும், கொஞ்சத்தை மீதிய மூக்குக்கு அனுப்பணும், அப்புறம் வாயை நல்ல கொப்பிடிச்சு துப்பிடணும், அப்புறமா மூக்க ஒரு பக்கம் பொத்தி இன்னொரு பக்கம் பொத்தி மூக்க சுத்தம் செய்யணும். சரியா, இந்த மாதிரி மூணு தடவை செய்யணும், ஒரு தடவை கையில எடுத்து வாயி மூக்கு, அப்புறம் வாயி மூக்கு, வாயி மூக்கு, இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யணும், மூணு தடவை செய்யணும். அதற்கு பிறகு முகத்தை கழுகணும் மூணு தடவை. சரியா, முகத்தை எங்கிருந்து கழுவீங்க, நம்முடைய நெச்சி முளைக்க, சாரி நெச்சில முடி முளைக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து அப்படியே அந்த முடி முளைக்கக்கூடிய இடங்கள் பாருங்க, நம்முடைய நெத்தி முடிஞ்சு அது அதனுடைய ஓர அந்த பாலர் அப்படியே கவர் பண்ணி கொண்டு வந்து இந்த கிருதா இருப்பாருங்க, காலுடைய சோலை பாருங்க, இந்த இருக்குல்ல இந்த வெள்ளை பகுதி இருப்பாருங்க, இது வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி அப்படியே இந்த கண்ணத்தை ஒட்டி கண்ணத்துக்கு பின்னாடி இந்த தாடி இருப்பாருங்க. இதுதான் தாடி. தாடி வளரும், தாடையில தாடி வளர்றதுனால தாடை, இந்த இடத்துல தாடை, அதுல முடி வளர்ந்துச்சு, அதனால என்ன பேர் வச்சுட்டாங்க, தாடின்னு தமிழ் வச்சுட்டாங்க. அரபிலே அப்படித்தான் லிஷியான்னு சொல்லுவாங்க. அரபில் அதுக்கு பேர் என்ன, லிஷியா. லிஷியான தப்பா இந்த எலும்பு இருக்கு பாருங்க, மண்டை ஒன்று பாத்தீங்கன்னா இருக்கும், இதான் லிஷியா. இதுல அந்த முடி வளர்றதுனால அதுக்கு பேர் என்ன, லிஷியான ஆயிடுச்சு. அங்க இருந்து அப்படியே இப்படி கொண்டு வந்து இங்கே அப்படியே கொண்டு போய் திருப்பஞ்சு கொண்டு வந்து இதாங்க முகம். அது வரைக்கும் அப்படியே கழுகுங்க, புரியுதா? இந்த மாதிரி மூணு தடவை கழுகணும், தண்ணி எடுத்து மூணு தடவை இந்த மாதிரி கழுகணும். அடுத்தது கை, விரல் நுனியிலிருந்து இது வரைக்கும், விரல் நுனியிலிருந்து இது வரைக்கும், புரியுதா? அதே போல இந்த விரல் நுனியிலிருந்து இது வரைக்கும் இந்த பகுதி உட்பட எழுத்து செஞ்சு கைகளை விரல்களை கோதி கழுகிறதோட. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மிஸ்வாக் செய்யறோம்ல, மிஸ்வாக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வாய்ப்பு பிடிக்கிறோம் சொன்ன மாதிரி இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒரு அமல் மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன அமல், இரண்டு கைகளையும் முதல்ல மணிக்கட்டவரை கழிக்கணும். ஒழு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, அல்லது சாதாரணமான நிலையில இருந்தாலும் சரி, மணிக்கட்டு வரை நீங்க கையை கழிக்கணும். ஒரு சின்ன இந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு வேலை, அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டேப் வாட்டர்ல யூஸ் பண்றோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதே போல இப்பயும் சில மசிதுகள்ல ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க. முன்னாடி காலத்துல பாத்திரங்கள்ல அள்ளிதான் ஒழு செய்வோம், புரியுதா? தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு மட்டும் நேரடியா பாத்திரத்துக்குள்ள கை விட்டக்கூடாது. தூங்கி எழுந்து நம்ம ஒழு செய்யும் பொழுது நேரடியா பாத்திரத்துக்கு அதை கைவிட்டாம பாத்திரத்தை சாட்சி, அல்லது ஒரு சின்ன பாத்திரத்திலிருந்து தண்ணீர் அள்ளி இரண்டு கைகளை மணிக்கட்டு வர கழுகிக்கணும். அதுக்கப்புறமா பாத்திரத்துக்குள்ளார அள்ளி ஒழு செய்யலாம். அது சின்ன பாத்திரமா இருந்தாலும் சரி, பெரிய அண்டாவா இருந்தாலும் சரி, கழுகின கையை பாத்திரத்துக்குள்ளார விடுறதுனால அந்த தண்ணி நஜிசாயிடாது. அதே போல தூக்கம் அல்லாத மற்ற நிலைகள் இருக்கும் பொழுது டைரக்டா நீங்க பாத்திரத்துக்குள்ளார கையை விட்டு அல்லதுனால அந்த பாத்திரம் சின்ன பாத்திரமா இருந்தாலும் சரி, பெரிய அண்டா சட்டியா இருந்தாலும் சரி, அந்த தண்ணி அசுத்தமாக ஆகாது. ஏன்னா சில அணகி மதுவை சேர்ந்த அல்லது இன்னும் சில பேர் எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னா, எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி அதுக்குள்ளார கையை விட்டு அள்ளி ஒழு செஞ்சாலே அதனால தான் பாத்திரம் கையை விட்டதே புரியுது. அந்த நேரத்தில் அசுத்தங்கள் சில நேரத்தில் பிச்சமோ ஏதோ வெளியாக இருக்கலாம். அதனால அந்த கையை அசுத்தமா இருக்கலாம். ஏன்னா விஸ்வநாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சாத்தியக்கூறுகளை அது செயல் நிகழ்ந்ததாக ஆகியிருப்பாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பாடம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம், தூங்கும் பொழுது அதிகமாக காற்று பிரிவதற்கு சாத்தியம் இருந்ததுனால, ஏன்னா அந்த பையில இருக்க போயிருந்ததுனால அதுவே ஒரு காரணமாக்கிட்டாங்க உணவு முடிவதற்கு தூக்கத்தை. அந்த மாதிரிதான் தூங்கும் பொழுது போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, மனிதனுடைய கை பல இடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல அசுத்தப்படுவதற்கு அதை காரணமாக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்தீங்கன்னா நீங்க தண்ணிக்குள்ள கையை முக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவிக்கொள்ளுதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமலும் சரி, சஹாபாக்களுடைய அமலும் சரி, டைரக்டா அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? பின்னாடி ஹதீஸ்ல வரும் உங்களுக்கு. சரி, அப்ப கை கழுவுறோம். நீங்க அப்ப திரும்ப விஷயத்துக்கு வாங்க, நம்ம கொண்டு வருவோம், மேல இருந்து கொண்டு வருவோம், நியத்து வைக்கணும், பிஸ்மில்லா சொல்லணும், அதுக்கு பிறகு மிஸ்வாக்கு, அதுக்கு பிறகு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவி கொள்வது. அதுக்கப்புறமா வாய் கொப்பளிப்பது வாய் கொப்பளிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, மூக்கை சுத்தம் செய்வதுடன் இது எல்லாம் மூன்று தடவை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை மட்டும் தண்ணீர் இருக்கணும். ஒரு தடவை தண்ணீர் எடுத்து வாயை கொப்பளிக்கிறது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது, அப்ப மூக்கை சுத்தம் செஞ்சிடுறது, அப்புறம் அடுத்த தடவை அடுத்த தடவை, அதுக்கு பிறகு முகம். முகத்தை இந்த நாசியை சொல்றாரு, இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து இந்த முடி முளைக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து காலனுடைய சோனை, அப்புறம் அப்படியே தாடை, அப்புறம் இந்த காலனுடைய சோனை, முகம். இப்படியான அடுத்து கை. இதற்கு பிறகு தலைக்கு மசக செய்யுங்க. புரியுதா? மசக பத்தி நிறைய விளக்கம் பின்னாடி முடிஞ்ச சொல்றோம். மர்ணத்தும் வாஹிதத்தன் தலைக்கு மசக செய்வது ஒரு தடவைதாங்க செய்யணும், மூன்று தடவை ஆயிடுது. இப்ப முகம் கை கழுகிறது இதெல்லாம் ஒரு தடவையும் செய்யலாம், ரெண்டு தடவை செய்யலாம், மூணு தடவை செய்யலாம். புரியுதுங்களா? தலை மசக ஒரு தடவை தான் செய்யும். புரியுதா? அதே போல காது, தலையும் காது. பிமாயின் வாஹிதின் உமரத்தின் வாஹிதத்தன் நீங்க புதுசா தண்ணீர கையை நினைச்சிருந்தாலும், அல்லது ஏற்கனவே ஒழுத்துக்கிறதுனால கை உங்களுக்கு நினைஞ்சிருந்ததுனாலும் நினைஞ்சிருந்தாலும், புரியுதா? நீங்க இந்த ஒரு கையை கொண்டுதான் ஒரே தடவையில தலைக்கு நீங்க மசூதி செய்வீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் காலுக்கு மசூதி செய்வீங்க. நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயத்தை நீங்க இதுல அடிப்படையா கவனிக்கணும். ஒன்று, தலை மசக என்பது ஒரு தடவை தான், மூன்று இரண்டு முறையோ மூன்று முறையோ அல்ல. புரிஞ்சா? ஒன்று. இரண்டாவது, தலைக்கு மசக செய்யும் பொழுது நினைத்த கையை கொண்டுதான் காலுக்கு மசக செய்யணும். காலுக்கு மசக செய்யறதுக்காக தனியா கையை நினைக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை மசகளை நீங்க கவனத்தில் வைக்கணும். ஒன்று என்ன, தலையினுடைய மசக என்பது ஒரு முறைதான், இருமுறை அல்ல, மூன்று முறைகள் அல்ல. இரண்டாவது, தலைக்கு மசக செய்யும் போது நினைத்த கையை கொண்டுதான் காலுக்கு மசக செய்யணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்ப எப்படி தலைக்கு மசக செய்யறது, அதனுடைய செயல்முறையை நம்ம பின்னாடி சொல்லணும். இதற்கு பிறகு காலுக்கு நம்ம காலை கழுக வேண்டும். எது வரைக்கும்? கரண்டை கால் வரைக்கும். அந்த விரல்களை எல்லாம் நம்ம கோதி கழுகி கரண்டை கால் வரைக்கும் கழுகணும். இப்ப இது வந்து விஷயங்கள். புரியுதா? ஒவ்வொரு விஷயத்தையும் ஹதீஸ்ல நம்ம பார்ப்போம், எப்படி செயல்முறையா எப்படி நபிசுல்லாஹி செய்தார்கள் சொல்லி. இப்ப திரும்ப ஒரு தடவை சுருக்கமா அப்படி ஒரு ஓட்டமா ஓடிவாங்க ஞாபகத்துல பதிவு வைக்கிறதுக்காக வேண்டி. நீயத்து, நீயத்து பிஸ்மில்லா சொல்லணும். அதுக்கப்புறமா மிஸ்வாக்கு, அதுக்கப்புறமா இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வர கழுவி கொள்ளணும், அதுக்கப்புறமா வாய் கொப்பளிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, மூக்கை சுத்தம் செய்யறது, அதுக்கு பிறகு முகத்தை கழுகிறது, அதுக்கு பிறகு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு முறை கழுவுவது, அதுக்கப்புறம் தலைக்கு மசக செய்வது. புரியுதா? தலைக்கு மசகல முழு தலையை மசக செய்யணும். நல்லா கவனிச்சு கொள்ளணும். புரியுதா? அதனுடைய விளக்கு முக்கியம் சொல்லுவோம். முழு தலைய மசக செய்யணும், காது உட்பட. ரெண்டுத்துக்கும் ஒரு தடவை தான் தண்ணீர் எடுக்கணும். புரியுதா? ஒண்ணுக்கு மேல மசக செய்யறது கூடாது. அதுக்கப்புறமா காலை கழுகணும். சரியா? இப்ப வாங்க ஒரு ஒரு ஹதீஸா இன்ஷால்லா புரிஞ்சவருக்கு பார்ப்போம். மிச்சம் இருந்தா நம்ம இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்கு கூட பார்க்கலாம். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்களிடமிருந்து ஹும்ரான் அறிவிக்கிறார். ஹும்ரான் தான் இப்ப நமக்கு விளக்கம் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நான் உஸ்மானை பார்த்தேன், அவங்க தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. இதையும் நீங்க படிச்சுக்குங்க. ஒன்று, வாவுக்கு லம்மா வைத்து, உபு வாவுக்கு லம்மா வைத்து உபு அப்படின்னு சொல்றது. இதற்கு பொருள் வந்து உழு செய்யறது, கை கால் முடிஞ்சதுல கழுகிறது. இன்னொன்று, வாவுக்கு ஃபத்ஹா வைத்து வது அப்படின்னு சொல்றது. ஒன்று வாவுக்கு லம்மா, லம்மானா என்ன, பேஷ், பேஷ் என்ன, பேஷ் வச்சு, பேஷ் சொல்லுவாங்க, பேசார், பேஷ் என்ன, பேஷ் போட்டு அதை வந்து சொல்றது. இன்னொன்று வாவுக்கு ஜபர், ஜபர் போட்டு ஃபத்ஹா வச்சு சொல்றது. ஃபத்ஹா வச்சு சொன்னா ஒழுங்கு செய்யக்கூடிய தண்ணீர்னு அர்த்தம். வாவுக்கு நம்மா வைத்து சொன்னால் அந்த செயல் கழுகக்கூடிய அந்த செயல் மூஞ்ச கழுகிறது கையை கழுகிறது அந்த செயல் நாயகம். வாவுக்கு பத்தக வைத்து சொன்னால் அந்த ஒழு செய்வதற்குரிய தண்ணீர் கலகம். புரியுதா? அப்ப ஹும்ரான்ட்ட உஸ்மான் இப்னு அஃபான் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. தண்ணி கொண்டு வந்தாங்க. பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்த உடனே فافرغ على يديه من إناءه முதல்ல அந்த பாத்திரத்திலிருந்து சாச்சி இரண்டு கைகளையும் கழுகி கொண்டார்கள். புரியுதா? மூன்று தடவை கைகளை நல்ல அப்படி கழுகிட்டாங்க. இது ஊத்துறது ஊத்திட்டு கைகளை நல்ல கழுகினாங்க, திரும்ப ஊத்துனாங்க கழுகினாங்க, திரும்ப ஊத்துனாங்க கழுகினாங்க. ثم ادخل يمينه في الوضوء பிறகு தனது வலது கையை அந்த ஒருவருடைய தண்ணீரில் நுழைத்தார்கள். புரிஞ்சா? நீ எந்த மதுரம் கொண்டு வருவ? சஹாபாக்களை மிஞ்சிய மதுரம் இருக்காங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க சஹாபாக்களை மிஞ்சிய மதுரம் எனக்கு தெரிஞ்சுங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால இமாம் அபு ஹனிஃபாவோ இமாம் ஷாஃபியோ மாலிக்கோ அஹமது பின் ஹம்பலோ எந்த இமாம்களும் சொல்லலங்க. இந்த பின்னாடி வந்தவங்க குழப்பணும் குழப்பம் பாருங்க, அதுதான் ஓவர். எல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் கொடுத்து 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 அந்த இமாம்களுடைய மார்க்க விளக்கங்களையே கோபமாகவோ அல்லது அசிங்கமாகவோ அல்லது சிரமமாக்கி விட்டாங்க. இமாம்கள் ஹதீஸ்ல உள்ளதுக்கு மாற்றமாகவும் சொல்லல, ஹதீஸ்ல இல்லாதத சேர்த்துமே அவங்க சொல்லல, ஹதீஸ்ல உள்ளதுதான் விளக்கமா எடுத்து சொன்னாங்க, அவ்வளவுதான். பாத்திரத்தை சாச்சி கைய கழுகினதுக்கு பிறகு அதுகல யமீனஹு ஃபில் வதூஇ அந்த ஒருவருடைய தண்ணீரில் தனது வலது கையை நுழைத்தார்கள். அப்படி நுழைச்சி எடுத்து வாய்ப்பு பிடித்தார்கள். வர்த்தன் சப்ப வர்த்தன் திறப்பார்கள். ஒரு தடவை கையை எழுத்து தும்மத் மம் மவ வர்த்தன் சப்ப வர்த்தன் சரம். புரிஞ்சுச்சா? ரெண்டு தடவை இருக்கிற எப்படி ரெண்டு தடவை இருக்கு நம்ம செய்வாங்கல்ல மக்கள் எப்படி அப்புறம் மூணு தடவை எப்படி ஒவ்வொரு தடவையும் தண்ணி இருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர்கள் செய்யவில்லை. சராசன் பிறகு தனது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள். தனது இரண்டு கைகளையும் இளம்பெரு பக்கையினி முழங்கைகள் வரை சராசன் மூன்று முறை கழுகினார்கள். பிறகு தலைக்கு மசூது செய்தார்கள். இங்க பாருங்க என்ன வார்த்தை வரல, மூன்று தடவை என்ற வார்த்தை வரல, முகத்தை கழுகினார்கள் மூன்று தடவை. புரியுதா? கைகளை கழுகினார்கள் மூன்று தடவை, பிறகு தலைக்கு மசூது செய்தார்கள். ஒரு தடவைங்கிறதுனால தான் இந்த மூன்று தடவைங்கிற வார்த்தைய சொல்லவே இல்லை. சும்மகுள்ள பிறகு ஒவ்வொரு காலையும் சலாசன் சலாசன் என்ன இருக்கும் மூன்று முறை கழுகின. கொஞ்சமாவது படிச்சுட்டு அரபிய மூன்று சலாசனா மூன்று முறை, மூன்று முறை ஒவ்வொரு காலையும் கழுகினார்கள். புரியுதா? இப்ப என்ன விஷயம்னா இதை இப்ப தெரிஞ்சுட்டு போன உடனே நீங்க அடுத்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க நேரம் இப்ப வீட்டுக்கு போனோட உங்க மனைவிட்ட போய் ஏய் சலாசன் ரொட்டி கொண்டு வாங்கணும், என்ன கொண்டு சொல்லணும், ஏய் சலாசன் ரொட்டி கொண்டு வர சொல்லணும். புதுசு புதுசா குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் நான் கோதுமை ரொட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன், மைதா ரொட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்னையா சாதக ரொட்டி புதுசு புதுசா நான் போய் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிடுவாங்க. என்ன என்னன்னு சொன்னா இப்ப பாருங்களேன், நம்மை அறியாமலுக்கு கிறுக்குத்தனமா எவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தணும் சொல்லுங்க. யாராவது கிடையாது சொன்னீங்களா? ஏன் தெரியாதா கையாக உங்களுக்கு சொல்லுங்க. வாட்ச் என்ன இப்போ காலையில் போறீங்க, வாக்கிங் போறோம் என்ன இப்போ அங்கே இருக்கு அது திறப்பாங்க, என்ன சொன்னீங்க கேட்டை திறந்துருங்க இல்லையா, பையன்கிட்ட சொல்லி மார்க் எடுக்கணும் பேக்கு கொண்டு வாங்குறீங்க. எவ்வளவு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுது, நமக்கு கேவலமா இல்லை அசிங்கமா இல்லை. என்ன சொல்லுங்க, ஷர்ட் பர்ஸ் அப்புறம் என்ன ட்ரெஸ், நான் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன், என்னடா போட்டுட்டு வரேன் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் சொல்ல தப்பா சொல்லுடா. அப்புறமா வந்து வாட்டர் ஹாட் வாட்டர் இருக்கா எப்படி இருக்கா ஹாட் வாட்டர் இருக்கான். எப்படி என்ன வாட்டர் ரொம்ப கோல்டா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாருங்க நூற்று கணக்கான வார்த்தைகளை அசிங்கமா நம்ம இங்கிலீஷ்ல பயன்படுத்துறது. கிச்சன், உங்க வீட்டுல கிச்சன் இங்க இருக்கு, உங்க வீட்டுல கிச்சன் இங்க இருக்கு. அடுப்பா விரங்கிறது இன்னைக்கு சொல்லி கேள்வி, அடுப்பாங்கன்னா கேவலமா இருக்கும். அடுப்பா கிடையாது அச்சி, அது என்ன கிச்சன் அதுதான் கிச்சன். உங்க வீட்டுல ஹால் எங்க இருக்கு, உங்க வீட்டுல ரூம் எங்க இருக்கு, ரூம் உங்க வீட்டுல அறை, அறையா யாரா போய் அறையை சொல்லணுமா. அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஆங்கில மொழியினுடைய தாக்கத்தினால பாதிக்கப்பட்டோம். புரியுதா என்ன, நம்ம முஸ்லீம் இதெல்லாம் அன்றாட வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு அரபிய உள்ளார நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. போதும் காஃபில நம்மளை பார்த்து பயந்துருவோம், இன்னும் பாய் சீக்கிரம் கோடு வரல பேசிக்க வேண்டாம். பாய் ரெண்டு பேரும் இன்னும் பேசுறாங்க, சீக்கிரம் கோடு வரல பேசிக்கிறாங்க, இன்னமும் தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துருவோம், உண்மையில கழிஞ்சிருவாங்க. அப்படிதான் பயணத்துல சவுதியில இருந்து நாலு பேர் ஜெர்மன்ல இருந்து அமெரிக்கா போறாங்க, போயிட்டு அந்த பிளைட் அப்படியே சவுதி நாலு பேர், நாலு பேரா எட்டு பேரும் தெரியல, கொஞ்சம் கூடுதா பேரு பேசுறாங்க. தொழுகிறதுக்கு நேரம் பாருங்க, எல்லாம் ஒழுங்கு செஞ்சு உட்காந்துருந்தாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. சரி நம்ம முன்னாடி பின்னாடி கரெக்டா இருக்குல்ல, அப்படியே ஜமாக்காவே தொழுதுருவோம் சொல்லிட்டு ஒருத்தர் அல்லாஹும் அல்லாஹும் பாங்க சொன்னாரு. பாங்க சொன்னதுல எல்லாரும் அதுக்கு பதில் சொன்னாங்க. கடைசியில் தொழுவோம்னா அல்லாஹ் அக்பர் தம்பீர் கிட்ட சொல்லுவாங்கல்ல, இதை பார்த்தோன்ன மற்றவங்க பயந்து போய் விமானத்தை சொல்லி என்னமோ யோசி செய்யறாங்களா சொல்லிட்டு ஒன்னு பிளைட் கீழே ஆயிடுச்சு. பிளைட்ட அது ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு, நான் சொல்றது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்ப நம்முடைய ஜீன்ல அவங்க ஈஸியா தண்ணி வச்சிடலாம், எப்ப நம்ம ஜீன்ல உறுதியா இருந்தாலே அவனுக்கு அவ்வளவு பயம் வந்துடும். இந்த ஜீனை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அவனுக்கு துணிவாகி போச்சு. நீ பாருங்க எந்த அளவுக்கு துணிவாகி போயிடுச்சு, நம்ம ஹஜ் ஹவுஸுக்கு வந்து காவி பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு துணிவாகி போச்சு. ஹஜ் பெயிண்ட் ஹஜ் ஹவுஸ் இருக்குல்ல, நம்முடைய ஹஜ் ஹவுஸ் நம்ம காசுனால கட்டின நம்முடைய ஹஜ் ஹவுஸுக்கு என்ன கலர் அடிக்கணுமா, அவங்க கோயில் கலர் காவி கலர் அடிக்கணுமா, அந்த அளவுக்கு அவனுக்கு துணிவாகி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும் விஷயத்துல வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், பாரதியில பழகி கொள்ளுங்க, பலா பலாசு ரொட்டி என்ன போய் சொல்லுங்க, என்ன நடக்குது எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா சரி அப்ப காதுகளையும் கழுகினார்கள் சராசன். புரியுதா, இந்த விஷயத்த இப்படி செஞ்சுட்டு உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், ரஹைத்து நபிய சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவவ்வு நஹ்வ வுதுஇ ஹாதா, நான் இப்போது செய்த இந்த உதுவை போன்று நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உது செய்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன கருத்து, என்ன அர்த்தம், நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்ததை பார்த்து நான் இப்படி செய்தேன்னா அதுக்கு அர்த்தம், நான் இப்ப செஞ்சேன் என்ன பார்த்தீங்களே இப்படித்தான் நபியும் செய்தார்கள். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு, நபி எப்படி செய்தார்களோ அதை பார்த்து நான் இப்படி செய்தேன். அப்ப நீங்க இப்ப நான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நபி செய்தார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா, தலைக்கு மசகு செய்வது மட்டும் மூன்று முறை கிடையாது, தலைக்கு அதாவது காலுக்கு மசகு செய்வதற்கு தனி தண்ணி கிடையாது. இதை நல்ல மனசுல பதிவு வச்சுக்கணும், ரொம்ப மிஸ்டேக் இதுல செய்யலாம். அதே போல தலை முழு தலையை நம்ம மசகு செய்யணும். சரி, அப்ப உணவுக்காக வேண்டி நம்ம நியத்து வைக்கணும், பிஸ்மில்லா சொல்லணும், மிஸ்வாக் செய்யணும். மிஸ்வாக் என்பது குச்சியை கொண்டு செய்யறது அல்லது விரலை கொண்டு நல்ல தேய்க்கணும். அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுகுவது, அதற்கு பிறகு வாய்ப்பு பிடிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, மூக்கை சிந்தி சுத்தம் செய்வதோடு அதற்கு பிறகு முகத்தை கழுவுவது மூன்று முறை, கைகளை கழுவுவது மணிக்கட்டு வரை மூன்று முறை, தலைக்கு காலுக்கு மசகு செய்வதோடு சேர்த்து ஒரு முறை செய்வது, கால்களை மூன்று முறை கழுகிக் கொள்வது கரண்டை கால் வரை. அதுக்குள்ள ஹதீஸ பார்த்தோம், இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக.